திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் எப்படி சென்று நரகத்திலே சென்று சேர்க்கிறார்கள். சேர்த்தவுடன் செக்கினிடை திருத்தும் எள்ளை செக்கிலே போட்டு ஆட்டுவதைப் போல இவன் செக்குக்குள்ளே போட்டு இவனை செக்குக்குள்ளே போட்டு ஆட்டுவார்கள். தீவாயில் இட்டு எரித்தும் அக்னி குழி தகலக என்று எரியும், அதுக்குள்ளே அப்படியே போட்டு எரிப்பார்கள். இந்த யானரக சரீரத்தினுடைய ஒரு தன்மை என்னவென்றால், என்ன துன்பத்தை கொடுத்தாலும் உடம்பிலே இருக்கிற உயிர் போகாது, துன்பத்தை அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதை மாதவ சிவஞான சுவாமிகள் செப்பரை அகிலாண்டேஸ்வரி பதிகத்தில் சொல்லி காட்டார். அங்கே நரகத்துக்கு எப்படி போது இந்த உடல்? தூள உடல் அளவினது தோல் என்ன நீங்கவே சூக்குமத்தோடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலத்து இருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவர் மேலதில் கனல் என செம்பினை உருக்கியே விடுவர். செம்ப காய்ச்சி ஊத்துவாங்க, ஆனா உடம்புல இருக்கிற உயிர் போகாது. விழிதண்ணில் வீசி உண்முறை இறக்குவார் நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊடி ஊடி காலமது அழுத்துவார். தாங்க முடியாம ஒரு நெருப்பா போட்டு அந்த இதுல போட்டு அமுக்குகின்ற போது தாங்க முடியாம எந்திப்பான். உலக்கைய வச்சு மண்டையில அடிச்சு உள்ள போட்டு அமைக்கிறாங்க. தலை எலும்பின் உச்சி கவிழ்கள் அடிப்பர் உலக்கையை கொண்டு அடிப்பர். அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்துடாதே. ஆலம் அது உண்டு அமர ரமையாண்ட நீழ்கருணை அன்னமே. ஆக இந்த நரக துன்பத்தில் இருந்து எவருமே தப்ப இயலாது, துன்பத்தை அனுபவிக்கும்படியே செய்து விடுவர். தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் போற்றி பகவான், தக்க நெருப்பு தூண் தழுவித்தும் அக்னிகுடியிலே தள்ளிய பின்பு இன்னும் தகநக என்று அக்னி தூண்போல் இருக்கின்ற ஒன்றை கட்டி அணைக்கும்படி செய்யும். மிக்கோமு நாராசம் காசி செவிமடுத்தும் நல்ல இரும்பினை நன்றாக காய்ச்சி காதுக்குள்ளே ஊற்றுவார்கள். நாவை அருந்தும் நாவை அறிந்தும் அப்படியெல்லாம் துன்புறுத்துவார்கள். ஒரு நாள் யமதர்மன் வருவான். வந்த உடனே இன்று இவருக்கு புலால் ஊட்டுங்கள். உடனே நினைச்சு கூடார், புலால் உணவு இன்னைக்கு கிடைக்க போறது, அது கோழியா ஆடா நண்டா அது மானா என்னென்னவோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். புலால் ஊட்டுங்கள்னு சொன்ன உடனே என்ன வரும் தெரியுமா? யமதூதர்கள் ஒரு வாளினை கொண்டு வந்து இந்தா பிடின்னு அவன் கொடுப்பான். உன் கையிலே கொடுத்திருக்கின்ற வாளினை கொண்டு உன் உடம்பிலே இருக்கிற சதையை நீயே அறிந்து நீயே தின்னும்பார். எவ்வளவு பெரிய நரகம் பாருங்க. நான் அறிந்தும் உன் ஊனை ஈராத்தின் என்று அடித்தும் உன் உடம்பிலே இருக்கின்ற சதையினை நீயே அறிந்து நீயே தின் என்று அடித்தும் அங்கு ஆள் நரகத்து பேராமல் அடுத்து வீத்தும் இந்த துன்பம் தருகின்ற நரகத்திலே அவன் வெளிவந்து விடாதபடி எழுந்தார் உச்சியில உலக்கையை வைத்து அடித்து அமுக்கியும் பின்னும் தம் வெண்கோப மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி. அப்படி இருந்தும் கோபம் தீராத அந்த யம தூதர்கள் இங்கே அனுப்பது சில நாள் தானே என நினைத்து அந்த ஆன்மா நினைக்குமே ஆனால் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் பல நெடும் நாள் செல்லும். அந்த ஆன்மாவுக்கு எவ்வளவு காலம் என்று எண்ண முடியாதபடி கொடிய நரகத்தில் பல்லூறு காலமாக அழுத்துவார்கள். இத்தனையும் சுவாமி பார்த்துட்டு தான் இருப்பாராம். அதுதான் விசேஷம். கருணையே வடிவமான நம்முடைய பெருமா இதை பார்த்து கொண்டிருக்கிறாராம். அப்ப சுவாமியினுடைய கருணாவிலாசத்துக்கு இது இழுக்குத்தானே என்று எண்ணத்தோணும். அதுதான் அல்ல. எப்படி சொல்லி காட்டுகிறார்? ஒரு குழந்தைக்கு நோய் உற்றால் அந்த நோயினை கண்டு குழந்தை கவலைப்படுவதை காட்டிலும் தாய் தான் முதல்ல கவலைப்படுவார். அதைத்தான் முன்னாடி கண்டு கழித்தற் காரியம் கடனாம் என்று எண்ணி. உடனே அந்த தாய் என்ன செய்தாள்? தன்னுடைய நோயை அறியாமல் இருக்கின்ற அந்த குழந்தையை நோய் தீர்ப்பது, இந்த குழந்தைக்கு நோய் தீர்ப்பது தன்னுடைய கடமை என்று எண்ணி கொண்டு வரும் நோயின் குறிப்பு அறிவார் அந்த நோயை எவன் தீர்ப்பான் என்று அங்கே எடுத்து செல்கிறார். சில நோயினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, அந்த காலங்களில் சில நோய்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்டதும் நீர் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த மருத்துவர் என்ன செய்வான்னா, பழுக்க காய்ச்சிய ஒரு இரும்பு கம்பியினை எடுத்து முட்டுக்கு கீழே நம்முடைய கணுக்காலுக்கு மேலே ஒரு சின்ன சூடு போடுவார். தன்னுடைய குழந்தையானது நெருப்பு விளக்கிலே இருக்கிற நெருப்பு பக்கத்துக்கு போனாலே சுட்டு விடும் என்று தடுப்பாள் தாய், அதனுடைய வெப்பம் தாக்கி விடும் என்று சொல்வார். ஆனால் இதே தாய் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நோய் வந்தால் மருத்துவனிடம் சென்று காலிலே பழுக்க காய்ச்சிய கம்பினால் சூடு போடும்படி செய்கிறாள். எப்படி கழித்தல் காரியம் கடனாம் என்று எண்ணிக்கொண்டு வருநோயின் குறிப்பு அறிவார், மண்டு எரியல் காய்ச்சி சுட அறுக்க கண்முறிக்க. இன்னொரு தாய் என்ன செய்கிறார், இந்த குழந்தைக்கு முதுகின் பின்னே கட்டி இருக்கிறது, முதல்ல சூரணம் கொடுத்தார், கழிவு கொடுத்தார், குணப்படல. அப்ப என்ன சொல்றார், ஐயா இந்த கட்டியை வெட்டி எடுத்துருங்க. கையிலே அருவமனையை வைத்து லேசாக குழந்தையை வெட்டி கொண்டாலே தாய் பொறுக்க மாட்டார். ஆனால் அதே தாய் என்ன செய்கிறார், குழந்தை நீக்கத்தின் பொருட்டு கம்பியை காய்ச்சி எடுக்கும்படியாக செய்கிறாள், கத்தியை வைத்து அறுத்து கட்டியை நீக்கும்படியாகவும் செய்கிறாள். இத்தனை செய்தது மட்டுமல்லாது, கண்ணிலே குழந்தையின் கண்ணிலே தூசிப்பட்டால் கூட பொறுக்காத தாய் தன்னுடைய குழந்தையின் கண்ணிலே படலம் என சொல்லக்கூடிய கேட்ராக்ட் வந்துவிட்டான், இந்த குழந்தையினுடைய கண்ணிலே இருக்கின்ற படலத்தை உரித்தெடுங்கள் என்று சொல்லுகிறாள். எனவே காய்ச்சி சுட அறுக்க கண் உரிக்க இத்தனை செய்துட்டு இந்த மாதிரி கம்பி காய்ச்சி சூடு போட்ட மருத்துவனுக்கும் கத்தியை கொண்டு அறுத்த மருத்துவருக்கும் கண்ணினை உடுத்த மருத்துவருக்கும் அங்கே வெகுமதியாக அங்கே பணத்தையும் கொடுத்து வருகிறாள். அப்ப அந்த தாய் செய்தது குழந்தை மேல் இருக்கின்ற வெறுப்பா, இரக்கமற்ற தன்மையா, அந்த குழந்தை நலம் பெற வேண்டும் என்பதற்காக? இதே போலதான் இந்த ஆன்மா செய்கின்ற வலி, அந்த ஆன்மாவிடம் இருக்கின்ற ஆணவமர தடிப்பு நீங்க இத்தனை பக்குவத்தையும் செய்து அந்த ஆன்மா துன்பத்தில் அது திளைக்கின்ற பொழுது பெருமான் பார்த்து கொண்டே இருப்பார். நல்லிதியம் இத்து என் புகுதல் வாய்த்த நெறி இது உண்டு. இதற்கு புராண செய்தியை சொல்லி காட்டார். மனுநீதி சோழனது புத்திரன் வீதிவிடங்கன் தேரிலே செல்லுகின்ற பொழுது ஒரு பசுவின் அது கன்று குறுக்கே விழுந்து இறந்துபட்டது. இறந்துபட்டவுடன் தாய் பசு கதறி ஆராய்ச்சி மணியை அடித்தது. நடந்ததை அறிந்து அங்கே என்ன செய்வதென சொல்லுகின்ற பொழுது அங்க இருக்கின்ற அந்தனர்கள் எல்லாம் பராய சித்தம் சொன்னார்கள், கழுவாய் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய மனுநீதி சோழனானவன் பிராய சித்தத்தை கழுவாயை ஏற்காது, எந்த இடத்தில் கன்று தேர்காலில் பற்று இறந்ததோ அந்த இடத்தில் தன்னுடைய மகனை கீழே கடத்தி தேர்காலினை ஏற்று வேண்டார். ஒருத்தரும் உடன்படல. யாரை ஏவுகின்றாரோ அந்த அமைச்சர் உயிரை விடுகிறார். பின்பு மனுநீதி சோழனே சென்று தன்னுடைய மகனை கிடத்தி தேர்காலை செலுத்தினார். இது நடந்த செய்தி. எதற்காக செய்தார், தன்னுடைய மகன் மேல் இருக்கின்ற வெறுப்பன்று, இரக்கமற்ற தன்மை என்று. திருவாரூரில் இருக்கின்ற உயிர் சிவகணம், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, அது திருவாரூரில் இருக்கின்ற ஒரு உயிர், அதை போக்கிய குற்றம் பாவம் மகனை சேர்ந்துவிடும், ஆகையினாலே அந்த பாவத்திலிருந்து அவனை விடுவிக்க நானே ஒரு தண்டனை கொடுக்கின்றேன். அடுத்த வீட்டு குழந்தையை போய் நம்ம குழந்தை அடிச்சுட்டு வந்தது, அடுத்த வீட்டு குழந்தையினுடைய தாய் வாரா, நான் 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய நீ அடிச்சுட்டு உன் குழந்தை, உன் பிள்ளைய வெளியனுப்ப, பதிலுக்கு பதில் நான் அடிக்கணும். அப்போ இந்த தாய் என்ன சொல்றா, உங்க பிள்ளையே என் பிள்ளை அடிச்சுட்டானா, ஐயோ உன் பிள்ளை பத்திரமாத்த தங்கமாச்சு, என் பிள்ளையே அடிச்சது இல்லங்கவா, அந்த பிள்ளை ஏன் அடிச்சா, அந்த குழந்தை ஒரு அடி அடிக்கும். உடனே அடிபட்ட குழந்தையான சாய் சொல்லா, பச்சை மண்ணு அவளுக்குள்ள விளையாண்டதெல்லாம் அடிச்சிருக்கு, இதுக்கு போட்டே கோபத்தில் அடிக்க மாறி விடுவா. ஏன், அடிபட்ட குழந்தையினுடைய தாய் தான் ஒரு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அடிபடுத்த குழந்தையின் தாய் தானே ஒரு தண்டனை கொடுத்து அங்கே ஒரு பரிகாரம் தேடுகிறார். இதே போலத்தான் மனுநீதி சோழன் அங்கு யமதர்மனுடைய கையிலே பட்டு துன்பப்படுவதை காட்டிலும் அரசனாகிய யானே தண்டனை கொடுத்து நிறைவேற்றுவேன் என்று சொல்லி காட்டுகிறார். இதே போலத்தான் கோட்புலி நாயனார் சிவதிரவியங்களாகிய அந்த நெல்லினை கவர்ந்து உண்ட அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு தானே கருவியினால் தன்னுடைய சுற்றத்தாரை வெட்டி வீழ்த்தினார். சிவபூஜைக்கு என்று வைத்திருந்த கலையங்கள் முதலான மூர்த்திகளை எல்லாம் சிதைத்த யச்சதத்தனை மகனாக சண்டேஸ்வரனாயினார் காலினை துணித்ததனுடைய அந்த தண்டனை அவரை அந்த பாவத்திலிருந்து மீட்டுவதற்காக. ஆக இதே போன்றுதான் நம்முடைய கலிக்கம்பராயனாரும் தன்னுடைய மனைவியினுடைய கையினை வெட்டியதும் காரணம் அதுவே, இந்த சிவபராத்திலிருந்து நீக்குவதற்காக. இதைத்தான் இங்கு சொல்லி காடுகிறார். ஓடிய தேரின் உயிர் போன கன்றா நீடுபெரும் பாவம் இன்றே நீங்கும் என நாடி தன் மைந்தனையும் ஊர்ந்தோன் வழக்கே வழக்கு ஆக. நஞ்சுணைய சிந்தை நமன் தூதர் வெம்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருணரகம் கண்டு நிற்கவல்ல கருணை மரம் போற்றி. விஷம் போரும் கொடிய மனதை உடைய யமராஜர்கள் கோபம் கொண்டு துன்புறுத்துகின்ற பொழுதெல்லாம் எம்பெருமான் பார்த்து கொண்டு இருந்தாலும் கண்டு நிற்கவல்ல போற்றி அதை நீதியோடு இறைவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏன் என்று சொன்னார், தன்னுடைய மகன் ஒரு களவு செய்து விட்டான். அந்த காலங்களில் தன்னுடைய மகன் ஒரு தப்பு குற்றம் செய்து விட்டான் ஆசிரியரிடம் சொல்வார்கள். உடனே ஆசிரியர், ஏண்டா இன்னைக்கு ஒரு 5 பைசாவை எடுத்துக்கொண்டு மிட்டாயா வாங்கி தின்றாய், தாய்க்கு தெரியாமல் எடுத்தது அது கடவுளா என சொல்லி அடிக்கிறாள். அப்ப தாய் பார்த்து கொண்டுதான் இருப்பாள். ஏனெனில் இந்த தண்டனை அவனுக்கு உரியது கொடுத்தால்தான் தீருவான், கொடுத்தால்தான் திருந்துவான் என்று. இதே போலதான் அங்கே யம தர்மனானவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறான். இப்படியே இன்ப துன்பத்திலே அது பிறந்து வருகின்ற நாளில் அதற்கு பின்பு 53வது பக்கத்திலிருந்து 59வது பக்கத்தில் வரை 53வது கன்னியிலே இருந்து 59வது கன்னி வரை இப்படி இன்ப துன்பத்தையே அனுபவித்து வருகின்ற ஆன்மா ஒரு நாளிலே தான் ஏன் இந்த இன்ப துன்பங்களை அடைகின்றோம் என தெளிந்து அது வினை என்பதை அறிந்து அதை நீக்கிக் கொள்ள ஒரு மார்க்கத்தை தேடும். அப்ப தன்னுடைய வினையில் இருந்து நீங்குவதற்கு மார்க்கம் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவனை நாம் நாடுவதே என்று மனத்திலே அந்த ஆன்மாவினுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கும். அந்த கருத்து, அந்த சிவம் ஒருவனே வினையில் நீங்கிய விளங்கிய அறிவன் என உணர்ந்து சிவத்தை நாட முற்படும். அப்படி சிவத்தை நாட முற்படுகின்ற பொழுது சிவம் எப்படி இருக்கின்றான், மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த வேணியான். அப்படி மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த வேணியான் ருத்ராட்சத்தையும் தாங்கி இருக்கின்ற பெருமானை நினைக்கின்ற பொழுது எதிரிலே திருநீர் ருத்ராட்சம் அணிந்த ஒருவர் வருகின்ற பொழுது சிவத்தையே நினைந்து வருகின்ற அவர் திருநீர் உத்தராட்சம் அணிந்திருக்கின்ற சிவனடியார்களை கண்டவுடன் சிவமே என்று தன்னை அறியாமல் கைகூப்புவார். அப்படி தன்னை அறியாமல் சிவவேடத்தை கண்டு எவர் கை கூப்புகிறார்களோ அவர்களுக்கு சத்தினி பாதத்தை பதிய வைக்க தொடங்குகிறார். இதைத்தான் அடுத்த கன்னிகளிலே சொல்லி காட்டுகிறார். முன்னை முதல் என்ன முதல் இல்லோன், முன்னை முதல் என்ன முதல் இல்லோன், முதற்கடவுள் என்று வேறு எவரையும் தனக்கு இல்லாத சிவபெருமான் நல்வினைக்கம் எல்லா உலகும் எடுப்புண்டு எடுப்புண்டு அவன் செய்கின்ற 5 தொழிலினால் சர்வ லோகங்களும் மாறி மாறி தோன்றி அழிய இன்ன வகையால் பல்லுயிர்க்கும் இருவினைக்கண் நின்று அறுத்தி அதில் மாயையிலே இந்த உயிர்களை எல்லாம் அங்கே அழுத்தி இருவினை மாட்டு வைத்து அந்த வினை பயனை நுகரும்படியாக செய்கின்ற காலத்தில் பின் கடைசியில் இந்த உயிரானது இனிமேலும் இது கடை தேர்வது சிரமம் என்று அறிந்து கிருபை கொண்டு நரகம் சேராமை அந்த ஆன்மாவின் மீது இரக்கமுற்று அது எப்ப நினைக்கிறது இன்ப துன்பம் ஊற்றுவது சிவனே என அறிந்த அந்த நேரத்தில் நல்ல நெறி எய்துவதோர் காலம் முக்தி மார்க்கம் சேர்வதற்கேற்ற புண்ணியம் வாய்த்த சமயத்தில் வினையில் நீங்கிய விளங்கிய அறிவனை நாட வேண்டும் என்று நினைக்கின்ற சமயத்தில் தன் அன்பரை கண்டு இன்பு ஊறுதல் உய்யும் நெறி சிறிதே உண்டாய் மெய் அடியார்களை கண்ட இடத்தில் சிவத்தையே கண்டதாக மகிழ்ச்சியடைந்து வணங்குகின்ற உய்யும் நெறி சிறிதே உண்டாக்கி அந்த ஆன்மாவினுடைய அந்த உய்யும் நெறியினை சிறிதினே அங்கே உண்டாக்கிவிட என்ன செய்யறது, உண்டாக்கி விட என்ன செய்யறது, மட்டு ஆய் பையவே மலராய் வருநாளில், அங்கே மலராக விரியும் பருவத்திற்கு முந்திய பருவமாகிய மொட்டாக இந்த பருவம் அடியார்களை கண்டால் வணங்குகின்ற பருவம் என அடைந்து உருவாம் முறை போல அந்த மொட்டு பருவம் வந்ததை போல இவன் பக்குவப்பட்டு விட்டான் என்று அறிந்து கிட்டியதோ நல்பிறப்பில் பிறப்பித்து. ரொம்ப முக்கியம். சிவன் ஒருவனே வினையில் நீங்க விளங்கி அறிவன், வினையில் இருந்து நீங்கி நாம் உட்படுதல் வேண்டும். அந்த வினையில் நீங்க விளங்கிய அறிவன் வடிவம் இதோ என்று எப்பொழுது ஒரு பிறவிலே வணங்குகிறானோ அப்பொழுதே அவனை அந்த பிறப்பை ஒழித்து சைவக்குடியிலே பிறக்கும்படி செய்கிறான். அப்ப நாமெல்லாம் சைவத்திலே வந்து பிறந்திருக்கிறோம் என சொன்னால் பூர்வத்திலேயே சிவம் உண்டு, பூர்வத்திலேயே அடியார் வேடத்திலே சிவத்தை கண்டு தரிசித்தவர்கள். ஆகையின கிட்டியதோ நல்ல பிறப்பை பிறப்பித்து என்ன செய்த நாடும் இரண்டு வினை எல்லையும் இடையொப்பில் சைவ பரப்பினை பிறக்கும்படியாக செய்து சைவத்தினுடைய இது எது ஒருவனுக்கு கடைசி பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. எப்பிறப்பில் ஒருவன் இருவினை ஒப்பு இன்பத்தையும் துன்பத்தையும் அந்த அறிவிலே சமமாக பாவிக்கிறதோ அதுதான் கடைசி பிறப்பு. அந்த பக்குவம் எய்துகின்ற பொழுது நாடும் இரண்டு வினை எல்லையும் இடையோப்பில் அந்த இரண்டும் தமிழ் ஒத்துப்போகின்ற பொழுது அதில் அன்றோ பல்பிறவி அர்த்தம், அதுதான் எல்லா பிறவிகளுக்கும் அர்த்தம் முடிவு. அளவு என்று பார்த்திருந்து அந்த எல்கையை பார்த்திருந்து சக்தி பதிக்கும் தாம் போற்றி அந்த இடத்தில் சக்தியை பதிய வைக்கிறார். சக்தியை பதிய வைக்கிறார் என்ன அர்த்தம், இது வரைக்கும் பெருமானுடைய இடப்பக்கத்திலே இருக்கின்ற அந்த அம்மையானவள் திரோரான சக்தியாக இருந்து அந்த ஆன்மாவுக்கு இன்ப துன்பத்தை ஊட்டிய அந்த பெருமா இப்பொழுது வினையில் நீங்கிய விளங்கிய அறிவினை நாட முற்படுகின்ற பொழுது சிவனது வேடத்தை கண்டு அடியார்களை கண்டு வணங்குகின்ற பின்பு நல் பிறப்பை பெற்று சைவக்குடியிலே பிறந்த பின்பு அந்த ஆன்மாவிலே இருவினை ஒப்பு ஏற்பட்ட பொழுது அதுவரை திரோதான சக்தியாக இருந்த அந்த சக்தியினை அருள் சக்தியாக மாற்றி விடுகிறார். சக்தி நிபாதத்தை ஏற்படும்படியாக செய்தார். சக்தி பதிக்கும் தாம் போற்றி. அப்படி திரோதான சக்தி அருள் சக்தியாக மாற்றி ஆன்மாவுக்கு கதி கொடுக்கின்ற அந்த பெருமானே உன்னை போற்றுகின்றோம் என சொல்லி காட்டுகிறார். அடுத்து போற்றிய பின்பு இந்த ஆன்மாவானது மும்மலத்தை வைத்து மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒருமலம் உடைய விஞ்ஞானகலர், இருமலம் உடைய பிரளயாகலர், மூன்று மலங்களை ஒருமலம் உடைய விஞ்ஞானகலருக்கு இறைவனானவன் உள்நின்று குருவாக இருந்து உணர்த்துவார். ஆணவமலம் உடைய ஆணவமலம் மட்டும் இருக்கும் அவர்களிடம், அது வலியட்டு இருக்கும், கண்மமும் மாயும் தொழிற்படவே தொழிற்படாது, அது விஞ்ஞானகலர். பிரயாகலர் என்பது ஆணவமும் கண்மமும் இருக்கும், மாயை தொழிற்படாது. இவர்களுக்கு இறைவனானவன் அங்கே குரு வடிவாக முன்னே மான் மழு சதுர்புஜம் நீலகண்டம் தாங்கி முன்னே காட்சி கொடுத்து அருள் கொடுக்கிறான். இதுவும் ஒரு குரு தன்மை. சகலர் என சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாலை மும்மரமுடைய நம்மை போன்றவர்களுக்கு இறைவனானவன் அதுவரை உள்ளிருந்து நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற பெருமான் வெளிப்பட்டு அங்கே ஒரு குருவின் வடிவத்தை தாங்கி நமக்கு அங்கே என்ன செய்கிறார், அருள் பாலிக்கின்றார். இதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அழகாக முத்திதரும் நல்லெறி விஞ்ஞானகலர், அந்த விஞ்ஞானகலருக்கு நாடும் மனம் ஒன்றிலையும் அந்நிலையே உள்ளின்று அருத்தருளி, அவர்களுக்கு பொருந்தி இருக்கின்ற ஆணவம் என்ற அந்த ஒரே மலத்தினையும் அவர் அவரது அறிவுக்குள் நின்றபடியே நின்று போக்கி அனுக்கிரகத்தும் பின் அன்புமேவா விளங்கும் பிரளயாகலருக்கும் பின்பு அன்பு பொருந்தி விளங்குகின்ற அந்த பிரளயாகலருக்கு தேவாய் எப்படி நார்த்தோடு முக்கண்ணும் கடைமணங்கள உறுப்புகளை கொண்டு மல கண்மம் தீர்த்து, மனம் என்றால் ஆணவமலம், ஆணவமலம் கண்மத்தையும் தீர்த்து அருளி அருளுகின்றார். பூ வளையம் தண்ணில் நீங்க இருக்கின்ற மும்மலமுடைய சகலர்களுக்கு அவர் போல் மானுடர்களைப் போலவே ஒரு மானுட சட்டை தாங்கி குரு வடிவாக வந்து முன்னின்று மும்மலம் தீர்த்து மறைந்து முன்னிலையாக வந்து நின்று உபதேசித்து ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும்மலையும் தீர்த்து ஆட்கொள்கை இப்படி ஆட்கொள்ளுவது அன்னவனுக்கு ஆதிகுலம் ஆதலினால் அவனுக்கு தொண்டு தொட்டே இருக்கின்ற பெரும்புறம் ஆதலினால் ஆடும் திருத்தொழிலும் சோதிமணி சுந்தரமும் ஆகையினாலே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இப்படி இருக்கின்ற பொழுது மானுட சட்டையாக எப்படி வருகிறான் என்பதை அழகாக இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இது எப்படி வருகிறார் என சொன்னால் இறைவன் எதையெல்லாம் மறைத்து மானுடனாக வருகிறான் என்பது இங்கே அழகாக சொல்லப்படுகிறது. நம்முடைய இருபாயிருவதிலே அருணந்தி சிவாச்சாரியார் சுவாமிகள் இறைவன் எப்படி குருவாய் வந்தது என சொல்லுகின்ற பொழுது கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி அப்படிம்பார். நெற்றிக்கண்ணை நீலகண்டையத்தையும் மறைத்து வந்தார் என்று சொல்லி காட்டுகிறார். இதே போன்று கமலை ஞான பிரகாசர் அங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் எப்படி குருவாக வருகிறார் சிவமாகி அவர் எதையெல்லாம் மறைத்து வந்தார் என சொல்லுகின்ற பொழுது சீரணியும் காலிலே அணிந்திருக்கின்ற சிலம்பை மறைத்தும் நுதல் விழி கண் நெற்றிக்கண்ணையை மறைத்து மழு மான் நாகம் மழு மான் நாகம் ஏகளையும் மறைத்து திருந்தும் எரி அக்னி அதாவது கையிலே இருக்கின்ற அக்னியும் பொருந்து தாரணி அன்பரை ஆள அவர் போல் வந்த சைவ சிகாமணி மண்ணிலே இருக்கின்ற மாணவர்களைப் போல வந்த சைவ சிகாமணி. எனவே இறைவனானவன் இருவினை ஒப்பு வருகின்ற பொழுது அங்கே மாந்த சட்டை தாங்கி வருகிறார். இதை அப்படியே திருமந்திரத்திலே இருவினை நேர் ஒப்பு இன்னருள் சக்தி குருவன வந்து இன்னருள் சக்தி அப்படி வெளியாக வருகின்ற பொழுது அருளையே திருமேனியாக தாங்கி வருகிறார். இருவினை நேரொப்பில் இன்ன அருள்சக்தி குருவன வந்து குணம்பல நீக்கி தரும் என்னும் ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவனாமே. சுபோபசாரத்திலே ஏன் அப்படி வருகிறார் என்பதை குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிருந்தே என்று உணர்த்திலும் கண்டிலன் என்று உள்ள இருந்தும் உணர்த்தியும் இவன் காணவில்லை என்பதற்காக வெளியிலே ஒரு வடிவத்தை எடுத்து வந்தார் என்றார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்தினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்புமாவோம் என்று மெல்ல நரர் குருவாய் ஆகூரில் வந்தான் நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன். எனவே ஞான பிரகாசர் கமலை ஞான பிரகாசர் உள்ளிருக்கின்ற தானே வெளியும் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு உருவம் எடுத்து வருகிறான் என்று சொல்லி காட்டுகிறார். ஆக அவர்கள் எதையெல்லாம் மறைத்து வருகிறார் என்பதை சொல்லி காட்டுகிறார். பாருங்க பச்சை தன்னுடைய மேனி அதுக்கு மேல சோதிமணி மிரட்டு சுந்தரமும் ஒளிமிக்க நீலகண்டத்தையும் பச்சையாம் பாதியிடமும் தன் மேனியிலே பாதியாக இருக்கின்ற உமையமையை மறைத்து பவள திருச்சடை மேல் வச்ச நதியும் மதிக்கொழுந்தும் நதியையும் சந்திரனையும் மறைத்து அச்சமுற ஆடும் அறவும் தன் மேனியிலே ஆபரணமாக அணிந்திருக்கின்ற அந்த ஆபரணங்களையும் அழகு ஆர் திருநுதன்மே நீடு உருவமண்ணி நெடுங்கண்ணும் அந்த நெற்றிக் கண்ணையும் கேடியில் லயம் கூட்டும் தமருகமும் கையிலே இருக்கின்ற உடுக்கையையும் கோல எரி அகலும் கையிலே இருக்கின்ற அகல் அந்த அக்னி தகழியையும் பூட்டு அறவக்கச்சியும் அந்த அறவக்கச்சையும் புலியதனும் புலித்தோளையும் வீட்டு இன்ப வெள்ளத்தில் அழுத்துவிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா ஒள் சிலம்பும் காலிலே அணிந்திருக்கின்ற அந்த ஒள் சிலம்பு இந்த சிலம்பு என சொல்லக்கூடியது இது வேத சிலம்பு. வாருங்கள் வாருங்கள் என்று உயிர்களை ஒளி கொடுத்து அழைப்பான் வேதமாகிய சிலம்பினை அணிந்து கல் 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 என்று வருகிறாராம். அந்த சிலம்பை மறைத்துக் கொண்டு ஒள் சிலம்பும் கள்ளவினம் என்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் ஆண்கள் காலிலே கடல் என்கின்ற ஆபரணம் அணிவார்கள். அந்த கடல் என்கின்ற ஆபரணம் இருக்கின்ற இடத்தை தானியாக பெயராக கடல் என்பது பாதத்தையும் நாம் குறித்து கொள்கொள்கிறோம். அது வெற்றியை குறிக்கின்ற அடையாளம். பண்டு தொட்டே ஆணோமரத்தால் பீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆன்மாவை நான் கதிசேர்த்து விட்டேன் என்று அந்த வெற்றிப்பாடை சாற்றுகின்றதுதான் வீரக்கடல். அந்த பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும் ஒன்றும் உருவுதோன்றாமல் உள்ளடக்கி இவைகளெல்லாம் மறைத்துக் கொண்டு என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி என்றைக்குமே இன்பத்திலே அந்த உயிர்களை இருத்துதல் வேண்டி பிறவா முதல்வன் பிறப்பு இறப்பு இல்லாத அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த ஒருவன் பேரிலாதான் அவன் பெயர் இல்லாதவன் ஊரிலான் பேரிலான் குணம் குறியிலாதான். எனவே பிறவாயாக்கை கொண்ட பேரிலாத அந்த பெருமான் பிறந்து நரவு ஆகும் தாரூரா பயந்து பிறந்து எப்படி ஆச்சாரிய மூர்த்தியாக வெளிப்பட்டு நரவு ஆறும் தாரூராவும் உயர்த்து தேன் நிறைந்து பூமாலை குடைந்து கிடந்து அசையும் தோள்களை உடைய ஞான சம்பந்தன் நாதன் என்ற ஓர் பெயர் முனைந்து அப்படியே குருவை சிவமாக வைத்து சொன்னார். அப்படி பிறப்பற்ற அவன் மானுட பிறப்பு போல் வந்து தாருணாவும் உயர்த்து தலை அங்கே கழுத்திலே பூமாலை இருக்கிறது. இந்த பூமாலை என்பது இங்கே சொல்லக்கூடியது செங்கழி நீர் மாலை. குருவுக்கு அடையாளம் செங்கழி நீர் மாலையும் செம்பட்டு ஆடையும். சீடனுக்கு அடையாளம் வெண்பட்டு ஆடையும் திருநீர் தாங்கி இருத்தலும். எனவே அந்த செங்கழி நீர் மாலை அணிந்து கொண்டு ஓர் பெயர் புனைந்து மறைஞான சம்பந்தநாதன் என்ற ஓர் புனை புரைந்து மறைஞான சம்பந்தன் என்ற அந்த சிவனது நாமத்தை தாங்கியும் பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகிக் கொண்டு உலகிலே உள்ளவர்களைப் போல தானும் உண்டு உறக்கமாகிய அந்த செயலில் ஈடுபட்டு ஒத்து ஒழுகி மகிழ்ந்த குணம் போற்றி ஒருவனாக இருந்து கொண்டு அதிசயமாக செய்கின்ற அந்த குணத்தினை நான் போற்றுகின்றேன் சொல்லி காட்டுகிறேன். அங்கே மானுட சட்டை மாந்தர்கள் போலவே உண்டு உறங்கி இருக்கிறான். நம்மை போல் உண்டு உறங்கி இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் நம்மவர்கள் அன்று. பொது நீக்கி நினைத்தல் வேண்டும். பொது நீக்கி எப்படி நினைத்தல் வேண்டும்? தங்கத்திலே இருந்து வெள்ளியிலே இருந்து நாம் சிப்பியை பிரித்து வெள்ளியின் உயர்வை அறிவதைப் போல அங்கே செம்மில் இருந்து பிரித்து தங்கத்தின் உயர்வை அறிவதைப் போல மற்ற மானுடர்களிடம் இருந்து பிரித்து இந்த ஜீவன் முத்தர்களை நாம் பிரித்தெறிதல் வேண்டும். அவர்கள் நம்மை போன்றுதான் உண்டு உடுத்தி இருப்பார்கள். இதை நம்முடைய தாய்மான சுவாமிகள் உண்டு உடுத்தி பூண்டு இங்கு உலகத்தோர் போல் தெரியும் தொண்டர் விளையாட்டே சுகம்கான் பராபரமே. அந்த ஞானாசிரியர்மார்கள் எல்லாம் நம்மை போலவே உண்டு உடுத்தி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சிவமாம் தன்மை பெற்றவர்கள் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டிய பின்பு 71வது கன்னியில் இருந்து 78வது கன்னி வரைக்கும் சிவபெருமானவர் எப்படியெல்லாம் தீட்சை கொடுத்து இந்த ஆன்மாவுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். சிவபெருமான் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெருமான் குருவாக வந்து இந்த ஆன்மாவுக்கு எப்படியெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார் என்பதே 71வது கன்னியிலே இருந்து 78வது கன்னி வரைக்கும் அதை விளக்கமாக பேசுகிறார். எனவே அங்கு குருவாக வந்து தீட்சை செய்வதும் சிவமே, இதுவும் சிவனது அனுக்கிரகமே. இவர் அதித்தேய குருவாக அங்கு சொல்லப்படுகிறது. மணிவாசக பிறந்தகைக்கு ஆவேச குருவாக வந்து அங்கு தீட்சை முதலானவைகள் செய்தார். இப்படி பக்குவமடைந்த ஆன்மாவை தன்வயப்படுத்தி தீட்சை செய்து எப்படியெல்லாம் அந்த ஆணவ மலத்தை நீக்குகிறார் என்கின்ற அந்த பகுதியில் இருந்து தொடர்ந்து நம்முடைய சிந்தனையை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிட்டவளம்.